నిత్యానందరసాలయం స్వరమునిస్వాంతాంబుజాతాశ్రయం స్వచ్ఛం సద్విజసేవిదం కలుషహృత్ సద్వాసనావిష్కృతం శంభుధ్యాన సరోవరం వ్రజమనోహంసావతం సస్థిరం కిం క్షుద్రాశ్రయ పల్వల భ్రమణ సంజాతశ్రమం ప్రాప్స్యసి ఆనందామృతపూరిత హరపదాంబోజాలవాలోద్యత స్థైర్యోపగ్నముపేత్య భక్తిలతికా శాఖోపశాఖాన్విత ఉచ్చైర్మానసకాయమాన పటలీమాక్రమ్య నిష్కల్మష నిత్యాభీష్టఫలప్రదా భవతు మే సత్కర్మ సంవర్ధిత. శివానందహరి ప్రకరణం, భక్తిపూరితమాన ప్రకరణం. మనసురుహి பகவானுடைய பரமேஸ்வருடைய பாதபத்தங்களில் அதை தியானம் பண்ணக்கூடியதான அழகான பிரகரணம். அதில் 48வது ஸ்லோகம் பரமேஸ்வரனை அவரை ஒரு பெரிய ஒரு ஏரியாக சொல்லி அந்த ஏரியில் இருக்கக்கூடியதான தீர்த்தமோ அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாலோ அங்கே இருக்கக்கூடியதான ஜலத்தினுடைய மகிமையோ குருவிகள் முதலிய பிராணிகள்லாம் வந்து சேரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமோ கலுஷஹரத் எல்லா விதமான பாபங்களையும் அழுக்குகளையும் போக்கி நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படி இருக்கக்கூடியதான சம்புத்தியான சரோவரம் பகவானுடைய தியானம் எனக்கூடியதான சரோவரத்தை போய் அடையுமே ஓ மன அன்னம் போன்றதான மனமே அனாவசியமான இந்த குட்டையில் ஏன் போய் சேர்றேன் அப்படின்னு அந்த மனசுக்கு அற்புதமாக ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அது நேற்றுக்கு பார்த்தோம். அந்த சம்புத்தியான சரோவரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதான தீர்த்தமானது எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கு, ஆனந்த வடிவமாக இருக்கு, ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்கு. நித்யானந்த சரோவரம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாஸ்ரயம். ஒரு ஏரின்னு அதில் தாமரைகள்லாம் இருக்க வேண்டாமா? அந்த தாமரைகள் அது சுரமுனி ஸ்வாந்த அந்த தேவதைகளைன்னா மகர்ஷிகளுடைய அவளுடைய இதயம் எனக்கூடியதான அழகான தாமரைகள் பல வளர்ந்துருக்குங்க. ஸ்வச்சம் தீர்த்தம் ரொம்ப ஸ்வச்சமாக சுத்தமாக தெளிவாக இருக்கு. அது அப்பொழுது அப்படியே பருகலாம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். நிறைய பட்சிகள்லாம் வந்து அதை சேவிக்கிறது, ஆனால் இந்த சம்புத்தியான சரோவரத்தில் பட்சிகள் யார்? நல்ல பிராமணர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவ வந்து சேவிக்கிறார். கலுஷகிறது எல்லா பாபங்களையும் நீக்கிறது. கலுஷம்னா பாபம். அந்த சிவத்தியானத்தோடு சேர்ந்து இருந்தாலே அங்கே கிட்ட போனாலே நம்ம பாபங்கள் போகிறது. பாபங்கள் போகிறது மட்டுமல்ல மறுபடியும் பாபம் வராம அது முக்கியம்னு. வஸ்திரத்தை நன்னா தேய்ச்சி சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாலும் மறுபடியும் அதில் அழுக்கு சேராமல் இருக்கணும். அதே போலயே நம்ம மனசை சுத்தமாக்கிற போதிலும் அது என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் நல்ல வாசனை ஏற்றி கொடுக்கறது, மறுபடியும் பாபத்துக்கிட்ட வராமல். சத்விஜ சேவிதம் சத்வாசனாவஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் ரஜா. ஹே மனசே, இந்த மனசு அன்னபட்சி மாதிரி இருக்கு. இந்த அன்னபட்சியான இந்த மனசு எங்கே போகணும்? நல்ல சரோவரத்துக்கு போங்கோ, நல்ல ஏரிக்கு போங்கோ. அங்கே இருக்குமே ஆனால் மனச சரோவரம்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்டதான அழகான அந்த ஏரி இடத்துல போங்கோ. இந்த குட்டைகள்லாம் போய் நானா தானா அவஸ்தப்பட்டு நீங்களும் கவலைப்பட்டு ஏன் துன்பத்தை அடைகிறீர்கள், வேண்டியதில்லையே அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். கிம் க்ஷுத்ரஸ்ரய பல்வல பிரமண சஞ்சார சிரமம் பிராப்ஸ்யசி. இதுவரைக்கும் அந்த பரமேஸ்வரனுடைய தியானம்ங்கிறது ஒரு ஏரியா வச்சு நமக்கு சொன்னார். இந்த மனச அன்னபட்சியாக சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு பக்தியினக்கூடியதான ஒரு கொடி, அந்த கொடியை பற்றி விசேஷமாக இங்கே சொல்கிறார். உலகத்தில் கொடின்னா அது எப்படி இருக்கும்? அந்த கொடியானது ஒரு பாத்தியிலிருந்து தான் வெளியில் வரும். அதுக்கு சுற்றும் பாத்தியை கட்டியிருப்பான். பாத்தியை கட்டிய பிறகு அதுக்குள்ளே ஜலத்தை விட்டுருப்பான். அந்த ஜலமானது தேங்கி இருக்கும். அந்த பாத்தியில் ஜலம் தேங்கி இருக்கும். அதுலேருந்து அந்த கொடி வெளியில் வந்திருக்கு, வளர்ந்துருக்கு. வளர்ந்தா மட்டும் போகாது, அந்த கொடியை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பு இருக்கணும். அந்த கம்பை சுத்திண்டு மேலே வரும். கொடிக்கு தானாக நிற்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடையாது. அது ஏதாவது அண்டித்தான் நிற்கும். அந்த பதார்த்தம் எப்படி இருக்கணும், அந்த கம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆசையாமல் இருக்கணும். அதே போல் ஒரு கொடின்னு சொன்னால் ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சிருக்கணும், அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும், அங்கே ஒரு பெரிய நல்லதாக இருக்கக்கூடியதான நல்ல வலுவாக இருந்தான ஒரு கட்டை இருக்கணும், அந்த ஸ்தம்பத்தை பூச்சுண்டு மேலே போயிருக்கணும், அந்த கொடியிலேயே நல்ல கிளைகள்லாம் இருக்கணும். அவைகள் என்ன ஆகணும்னர், அந்த கொடியானது நன்னா வளர்ந்த பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நாலஞ்சு கொம்பை கட்டின்னு ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பான். அந்த பந்தலை பரவி இருக்கும். அந்த கொடியானது கீழேருந்து வரப்போ ஒரே ஒரு அம்சம்தான் இருக்கும், ஆனால் நிறைய கிளைகளோடு எந்த சேர்ந்துருக்க அத்தனையும் அந்த பந்தலை படர்ந்து இருக்கு. பந்தலை படர்ந்த பிறகு அந்த கொடி இருக்குமே, ஆனால் அந்த கொடியில் நிறைய புஷ்பங்கள், மொட்டுகள், அங்குரங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த வாசனைக்கு எறும்புகள், வண்டுகள் இவைகள்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் இருக்கு பார்த்தீங்களா, அழகான அந்த புஷ்பங்கள் இத்தனையும் அந்த கொடியில் பார்க்கலாம். சாதாரண ஒரு கொடின்னு சொன்னாலே இத்தனை இருந்தால் தான் அந்த கொடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ அங்கே அவஸ்தப்பட்டு அப்படி இருக்க கூடாது. ஒரு கொடின்னா எப்படி இருக்கு, கொடியை வளர்க்கணும். பழைய நாளில் செடிகளையும் மரங்களையும் கொடிகளையும் வளர்ப்பா கிராமத்தில். இந்த நாடகங்கள்லாம் போய் பார்த்தலையானால் சகுந்தலா இப்படிப்பட்டவாள் அந்த மரங்களோடு சேர்ந்து அதுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம மாதிரி, நம்ம சரீரம் மாதிரி அதை காப்பாற்றுவாள். அந்த கொடிகளை நன்னா வளர்த்து அது பார்த்து ஒவ்வொரு புட்பமும் வர்றப்ப அது பார்த்து ஆசையோடு ஆனந்தமாக அதை அனுபவிப்பாள். இப்பெல்லாம் போயாச்சு, மனுஷாளுக்கு இந்த பரிசரங்களோட எப்படி இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்லை. சிமெண்ட் பில்டிங்கில் இருக்கோம், பக்கத்தில் பரிசரங்கள்லாம் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே வந்துருச்சுன்னா நடுங்கிறான், அது வெளியில் போ வெளியில் போங்கிறான். அது என்ன பண்ண போகிறது, கிராமாந்தரத்தில் இவர்களாம் ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஒரு ஆனந்தம், ஒரு சந்தர்ப்பம், மனோவிகாசமெல்லாம் இப்போ போயாச்சு மனுஷாளுக்கு. அந்த பரிசரங்களோட என்விரான்மெண்ட்டுன்னு ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. என்ன அப்படின்னு அதோட என்ன இருக்க வேண்டாமாயுமன், அதோட வளரணும், அதோட பழகணும், அவைகளுக்கு காப்பாற்றணும். பஞ்சமகா பூத யஜ்யங்களில் பூத யஜ்யம்னு ஒன்று, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனுஷன் பஞ்ச யஜ்யங்களை பண்ணும். பிரம்ம யஜ்யம், பிரம்ம யஜ்யம்னா வேதங்களை படிக்கிறது. அதே போலேயே மனுஷ யஜ்யம், எல்லோருக்கும் ஆகாரம் பண்ணும். நம்ம சாப்பிட்ற காலத்தில் வெளியில் வந்து நிற்பா, யாராவது வந்து அவளுக்கும் சேர்ந்து அன்னமிட்டுத்தான் நம்ம சாப்பிடணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதே போலேயே பூத யஜ்யம், காக்காவுக்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் போடுறது, அவள்லாம் வேணும்னே நமக்கு அப்படி இந்த பூத யஜ்யங்கள். அதே போல் ரிஷி யஜ்யம், தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறது, பித்ரு யஜ்யம், பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அமாவாசையை மாச பிறப்பு இப்படி தினங்களில், தட்சிணாயணம் உத்தராயணம் இந்த தினங்களில் பித்ருக்களை நினைக்கணும், இப்படி பஞ்ச யஜ்யங்கள் பண்ணணும். இந்த பஞ்ச யஜ்யங்கள் பண்ணுறதுங்கிறது மனுஷனுக்கு அந்த பரிசரத்தில் இருக்கிறவாளை காப்பாற்றுறதுங்கிறதே ஒரு யஜ்யமாக, அது ஒரு விசேஷமாக எல்லாரும் பண்ண வேண்டியதான கடமையாக நினைத்தது நம்ம தேசம். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த மரங்களையும் கொடிகளையும் வளர்க்கறது, நம்ம ஆற்றுல பூஜைன்னா பூஜைக்கு வெளியில் போய் மார்க்கெட்டில் புஷ்பம் வாங்கிறது இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, கோவிலில் கூட நந்தவனம்னு இருக்கும். அந்த நான் கோவிலுக்கு சுவாமிக்கு வேண்டியதான புட்பங்கள்லாம் காலம்புற போய் சில பேர் பறித்து கொடுப்பா, அதை கட்டி மாலையாக கட்டி தொடுத்து கொடுப்பா பகவானுக்கு. இதெல்லாம் ஒரு சேவையாக நினச்சது, கோவிலை பெருக்கிறது, நந்தவனத்துலேருந்து புஷ்பாபிஷேகம் பண்ணுறது, அதை தொடுத்து பகவானுக்கு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு கிராமத்தில் ஒரு வழக்கம். அதே போலேயே நைவேத்தியமும் ஒவ்வொரு ஆற்றுலேருந்து வரும் சுவாமிக்கு, நைவேத்தியம் வந்த பிறகு அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிவிடுவா, அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால், நம்ம பிரகிருதியோடு சேர்ந்து பழகிறோம். அதனால் அவளுக்கு இந்த கொடிகளை வளர்க்கறது, கொடி எப்படி இருக்கணும் அவைகள்லாம் தெரிஞ்சிருந்தது. இப்போ கொடின்னா நம்ம என்ன, ஏதோ ஒன்று ஒரு பூங்கொடின்னு பொண்ணுக்கு பேர் வச்சுருக்கோம் அவ்வளோதான், அது ஏகோ விஷ்ணு மகாத்பூதம் அப்படின்னு இருக்கு. அது என்ன பண்ணுறது, பேர் ஒன்று அது ஒன்று, ஆனால் இருக்கட்டும். ஆனால் கொடின்னா எப்படி இருக்கணும், அதுக்கு இத்தனை சொல்கிறார். ஒரு கொடின்னா அது ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சி இருக்கணும், அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு நிறைய ஒரு கம்பு இருக்கணும், நன்னா ஸ்ட்ராங்காக இருக்கா கொடிக்கிறார் ஒரு கம்பு இருக்கணும். அந்த கம்பை சுற்றி சுற்றி வளரும். அந்த கொடிக்கானது சாக்கைகள் கிளைகள் அதோட உபக்கிளைகள் இவைகள்லாம் வந்திருக்கணும். அதுக்கு ஒரு பந்தல் போட்டு வைப்பேன். அந்த பந்தல் முழுக்க வளர்ந்து இருக்கணும், படதி இருக்கணும். அந்த கொடியில் நிறைய புஷ்பங்கள் வந்திருக்கும். அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனையை பருகிறதுக்காக நிறைய பிரமரங்கள் வண்டுகள் இவைகள்லாம் வந்திருக்கும். சில சமயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு காயும் வந்திருக்கும். இப்படிப்பட்டதான அழகான கொடியை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு மல்லி புஷ்பம் வந்துருது ஏன்னா ஆற்றுக்கு முன்னால் அந்த வாசனை ஜம்முன்னு இருக்கும் அங்கே இருக்கிறது. அப்படி ஆங்கிலில் இருந்தது. அப்படி அந்த கொடி மாதிரி நமக்கு ஒரு கற்பனையாக சொல்லி அந்த கொடியில் இருக்கக்கூடியதான விசேஷங்கள்லாம் எப்படி நமக்கு இந்த மனசு எனக்கூடியதான பந்தல் பார்த்தல பந்தலை பரவி இருக்க படவி இருக்குன்னு சொன்னேனே, அதே போல் என் மனசு எனக்கூடியதான அந்த மனசு அந்த பந்தல்ல பக்தி எனக்கூடியதான கொடி படரட்டும் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், முதல்ல கொடின்னு சொன்னேன், அந்த கொடி என்னது பக்திங்கிற கொடி, அந்த பக்திங்கிற கொடியானது மனப்பந்தல்ல படறி இருக்கணும். மனப்பந்தல்னு சொன்னா மனசு நெடுக எங்கேயும் எந்த கோடியிலையும் எப்பொழுதும் அந்த பக்திங்கிறது இருந்துட்டு இருக்கணும். நம்ம சாதாரணமா பக்தி என்ன பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க, தினந்தோறும் காலமே ஒரு 5-6 மணிக்கு எழுந்துட்டாலும் ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டாலும் ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம் சாதாரணமாக. மத்தியானம் தூங்குறவளை விட்டுருங்க, தூங்காத வாளுக்கு உத்தியோகத்துக்கு போற வாளுக்கு ஆஃபீஸ்லேயும் போய் தூங்கினான்னு அது கணக்கு இல்லை. ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம். இந்த 16 மணி நேரத்தில் பகவானுக்காக எவ்வளோ நேரம் யோஜனை பண்ணினோம் யோஜனை பண்ணி பாருங்க. பகவானை நினச்ச சமயம் எவ்வளோ நமக்கு, பகவானை நினச்ச சமயம் ஒரு 1 மணி நேரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம்னு கருதுறோம். ஆனால் மீதி 15 மணி நேரம் என்ன நினைக்கிறேன், உலகத்தை பற்றி நினைக்கிறேன். எந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சு, லௌகிகமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா, பகவத் சம்பந்தமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா, இதுதானே ஜாஸ்தியாகிறது. அப்போ பாபம் ஜாஸ்தி பண்ணுறலா புண்ணியம் ஜாஸ்தி பண்ணுறலா யோஜனை பண்ணிப்பார். அதனால தான் என்ன சொல்கிறார், எப்பொழுதுமே பகவானே நினச்சிட்டு இருக்கோம். மீதி காரியங்கள் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. நகி கஷ்டிட் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து, ஒரு செயலும் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. ஆகையால் எல்லா செயலும் பண்ணும் பொழுதே பகவானுக்காக நினச்சு பண்ணுங்களேன். பழைய நாளில் சமைக்கும் பொழுது பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுண்டே சமைப்பேன். பரிமாறும் பொழுது பகவான் நாமாவை சொல்லுண்டே பரிமாறுவேன். உட்கொள்ளும் பொழுதே பகவான் நாமாவை சொல்லுண்டே உட்கொள்வான். அன்னசுத்தம் சொல்லித்தானே சாப்பிடுவா, பரிசேதனம் பண்ணித்தானே சாப்பிடுவா, காயத்ரி மந்திரத்தை சொல்லினா சாப்பிட்றா. சாப்பிடும் பொழுது மௌனேன பௌக்தவியம், மௌனமாக சாப்பிடணும். மௌனமாக இருக்குன்னா மௌனமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நினைச்சுன்னு சாப்பிடணும். அன்னபூர்ணா தேவியை நினைச்சுண்டு சாப்பிடணும். மம அபிலஷிதம் அன்னம் தேஹி ஸ்வாஹ, எனக்கு கடை எனக்கு பிடித்ததான அன்னம் கடைசி நாள் கூட நான் சாப்பிடணும். எப்படி போருமோ, நான் என்னைக்கு பிராணம் போகிறதோ அன்னைக்கும் நம்ம கையால் பசைஞ்சு வாயால் விட்டுண்டு விழுங்கணும்னு. அது டியூப் வழியாக போகப்படாது, கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டது ஜீரணம் இருக்கணும், ஜீரணமாகணும். அன்னவான் பவதி அன்னவான் அன்னாதோ பவதி, வேதம்னா சொல்றத அன்னாதி, அன்னத்தை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ணக்கூடியதான் ஒரு நிலை இருக்கணும். ஏதோ கடைச்சி போட்டா சார், என்னமோ ஏதோன்னு இல்லை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கக்கூடியவளை இருக்கணும். ஆத்துக்காரியா இருக்கட்டும், மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், நமக்கு எப்ப என்னைக்கு எது பிடிக்குமோ எது சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது பண்ணினாலும் அந்த அமையணும்னு நன்னா பிரேமையோடு தான் பண்ணுற, ஆனால் உப்பு ஜாஸ்தியாக விழுந்துருது அப்படின்னு சாப்பிட முடியல இருக்கப்படாது. அது வேணும். எப்படி சுவந்ததாக மம அபிலட்சித மன்னம், நான் எதை விரும்புகிறேனோ அப்படிப்பட்டதான அன்னத்தை நான் உட்கொள்ளப்படவனாக இருக்கணும். இப்படி சொல்கிறது பார்த்தேளா, அது மாதிரி அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான் அந்த மனுஷியனுடைய ஒரு ஸ்வரூபம் அந்த பக்தியாரது இவனுக்கு படரணும். இந்த மனசுங்கிற அபிப்பிராயத்தில் அது இருக்கணும். எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நீங்கள் எதை பண்ணினாலும் பகவானுடைய மனசில் உங்கள் பகவானுடைய எண்ணம் இருக்கணும்னு சொல்கிறது. சமைக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ எத்கரோஷு எஜ்ஜோஷு எத்ததாசி எது தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படி பகவானுக்கான செய்யக்கூடியதான நாடு இது நமக்கு. நான் எனக்காக பண்றேன்னு யாரும் சொல்றதில்லை புதுசாக. புடவை வாங்கினாலோ வேஷ்டி வாங்கினாலோ பகவானுக்கு கொடுத்து விட்டு பகவானுக்கு காட்டிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கிறது. எதுவாக இருந்தாலும் நைவேத்தியம் பண்ணான்னா என்ன பண்ணுறதுன்னு பகவானுக்கு சாப்பிட்ட பிறகு சமைத்த பிறகு பகவானுக்கு காட்டித்தான் நீங்கள் சாப்பிடணும். பகவான் சாப்பிட மாட்டார். நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி. தேவதைகள் சாப்பிட்றது இல்லை, மென்று சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. திருஷ்டா திருப்தி அப்படி ஒரு விவகாரம் அவளுக்கு. கண்ணால் பார்த்தாலே அவளுக்கு வயிறு போய் போயிடும். நமக்கு சாப்பிட்டாலே சரியாக வர மாட்டேங்கிறதுங்கிறா விவகாரம் என்னென்ன. தேவதைகளுக்கு திருஷ்டா திருப்தி பார்த்தா போகணும். அதனால தான் பகவானுக்கு முன்னால் படைக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கான். நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவளுக்கு நிவேதனம் பண்ணுறான். முன்னால் வச்சா போடுவோம் பகவானுக்கு. அதோடு இல்லை, அவளுக்கு இந்த ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, இதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த மனுஷன் சாப்பிட்றப்ப எப்படி பரிமாறணும், அது பரிமாறுறதுல இருக்குது. அவள் பரிமாறும் பொழுது ரொம்ப உஷ்ணமாகவும் பரிமாறப்படாது, ரொம்ப சீத்தலமாகவும் பசஞ்சிக்கிற மாதிரி பரிமாறணுமா, அந்த அளவு கொண்டு வந்து பரிமாறணும். அவள் சில பேர் பரிமாறுறப்ப கரெக்டாக இருக்கணும் அந்த ஆகாரமானது. அது ரொம்ப சில்லுன்னு ஆகப்படாது, அண்ணா ரொம்ப கொதிக்கிற போலையும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்கும், கொதிக்கிற போல இருக்கும். விரலை வச்சு விடுவார், அது விரலெல்லாம் ஒட்டிக்கும், அவனு உதறுவார், விரலை வாயில் வச்சுன்னு இது பண்ணுவார். இப்படிலாம் ஆகப்படாது. அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி சமைச்சுக்கணும், எல்லாமே தெரியணும். இதெல்லாம் பழைய நாளில் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தது எதற்காக, பகவான் எனக்கூடியதான நினப்பு இருந்தது எல்லா காரியங்களையும். அப்படி அந்த பகவத் தியானமானது என் மனசானது அந்த பக்த மனசுக்குள்ளே எப்பொழுதும் காலம்பரை முழிச்சுன்றதுலேருந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் என் மனசு அந்த பக்தியோடையே இருக்கணும். அதனால்தான் மனது எனக்கூடியதான பந்தலில் இந்த மனசுங்கிறது மனசுங்கிற கொடியானது அப்படியே பறந்து இருக்கணும், படறி இருக்கணும். அப்படியே பகவான் நமக்காக தியானம் பண்ணுறார். ஏன்னா இப்படி நாம் எல்லாம் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது, ஆச்சாரியால் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்க. நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஆனந்தாமிருத பூரிதா ஹரிபத அம்போஜ ஆலவாலம் அலோத்யதா ஸ்தைரியோபக்னமுபேத்திய பக்திலதிகா சாகா உபசாகன்விதா உச்சயிர்மானசகாயமான படலீம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட ஃபலப்ரதா பவது மே சத்கர்ம சம்வர்தித்தா. ஒரு அழகான கொடி இருக்கா, அந்த கொடி எப்படி இருக்குன்னு, ஆனந்த அமிர்த பூரிதா ஹர பத அம்போஜ ஆலவால உத்யதா. பரமேஸ்வரனுடைய மனது பரமேஸ்வரனுடைய ஒரு பாதங்கள் எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரை தான் ஒரு பாத்தி, அதிலிருந்து வந்திருக்கு. பாத்தின்னா தெரியுமா, இந்த கொடி எங்கே வளர்றதோ அந்த இடத்த சுற்றி ரவுண்டாக கட்டி வச்சுருப்பான். அந்த இடத்துல தீர்த்தம் அப்படியே தேங்கி நிற்கிறா போல பட்டி வச்சுருப்பான், அதுக்கு பாத்தின்னு பேர். அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான பாத்தியிலிருந்து வந்தது இந்த பக்தி. பக்தி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பகவான் தியானம் பண்ணுறதுனால அவருடைய பாதங்களுக்கு வணங்குவதனால் வந்திருக்க. ஹரபத அம்போஜ அலவாலோத்யதா. அது மட்டும் இல்லை, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு சார். ஆனந்த அமிர்த பூரிதா, ஆனந்தம் எனக்கூடியதான ஜலம். அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்களை நினைச்சல்னா உங்களுக்கு வாழ்க்கையில் க்ஷேமம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். ஆனந்தாமிருத பூரிதா ஹரபதாம் போஜ அலவாலோத்யதா. சரி, ஒரு பாத்தி இருக்கு, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு, அதில் வந்து கொடி வளர்ந்துருக்கு. அந்த கொடியானது எதை பிடிச்சுட்டு இருக்கு சார், ஸ்தைரியோபக்னமுபேத்திய பக்தி லதிகா. ஸ்தைரியோபக்னம் தைரியம், மனசில் தைரியம் இருக்கணும். வாழ்க்கையில் கஷ்டம் வரத்தான் வரும், யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கா, சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலும் அப்பவே தெரியும் அடியப்பா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காளா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கஷ்டங்களோடு இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையில். நான் பார்க்கறதுக்கு மட்டும் தன் காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் கட்டம் இருக்கு, கட்டம் இல்லைன்னா மனுஷியன் இல்லை. உபாபியாமேவ மனுஷியலோகம், புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்தல்லவா மானிட பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு, அந்த கஷ்டம் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக ஆக்கிட்டு அழறது சில பேர், ஒர்க்கிங் அவுட் அப்படி ஆகல. இன்னும் சில பேர் எவ்வளோ கட்டமாக இருந்தால் கேர் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கான். ரெண்டும் தப்பு தான், கட்டம் வந்தால் அந்த கட்டத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவளுக்கு உங்க கட்டத்தை சொல்லிட்டே இருந்தேள, ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, நான் ஒரு சந்தர்ப்பம் வந்து அவளே உங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிப்பா. வீட்டில் இருக்கக்கூடியதான கட்டங்களை உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியப்படாது. அது ஒரு சந்தர்ப்பம் தெரியணும், எல்லோருக்கும் சொல்லப்படாது. பக்கத்தில் இருக்கிறவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியதான ரகசியத்தை சொல்லப்படாது. எங்க ஆத்துக்காரர் வச்சார், எங்க வந்து மாமி அடிச்சா, இதெல்லாம் சொல்லணுமா? வேண்டியது இல்லையே. அனாவசியமாக உங்களை பத்தி எழுதிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு, இதுதான் ஃபேஸ்புக் முழுக்க. எது வேண்டாமோ, யாருக்கு தெரிய வேண்டாமோன்னு நம்ம சொன்னோமோ வாழ்க்கையில, வீட்டு ரகசியங்கள் யாருக்கும் தெரியப்படாதுன்னு சொல்லி இருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அம்பலப்படுத்திவிட்டோம். இது என்னடாச்சுன்னு, இவன் போட்ட ஃபேஸ்புக்கு போலீஸ்காரனு தெரிஞ்சு அவன் வந்து அரெஸ்ட் பண்றான். அப்ப வேற யாருக்கு சார் தெரியணும்? எதற்காக இப்படி பண்றோம்னு தெரியலையே. எது ரகசியம், எதை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்ல தெரியாதக்க, அதை கூட கவனிச்சுக்க தெரியாத வியக்திகள் அவ எப்படி வளர்ந்தான்னு தெரியல. அது வேற என்னன்னா, கர்வமா சொல்லிக்கிறான், ஃபேஸ்புக்ல போட்டேன், எல்லாரும் பார்த்தா. அவ அதுக்கு ரிப்ளை பண்ணினா, பிராரப்தம் உன்னுடைய விஷயம், ஏண்டாப்பா சொன்னேன் மற்றவாளுக்கு, ஏன் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒத்தரே ஒத்தர் தான் பரமேஸ்வரன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. மனதுருக அவருக்கும் வாயால சொல்ல வேண்டாம், மனதுருக சொல்லுங்க. அவருக்கு அந்த பாஷை தெரியும், பரமேஸ்வரனுக்கு அந்த பாஷை தெரியும். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் போற தெரியும். இல்ல உங்க குருவுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லப்படாது. அப்படி அந்த பக்தி லத்திக்க அதை எதை பிடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு கட்டம் வந்தாலும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பகவான் இருக்கார் எனக்கூடியதான வில் பவர் மனுஷனுக்கு விடும். அதுதான் ஸ்தைரியோபக்னம். அந்த கொடியானது இங்கேயும் அங்கேயும் விழாமல் அதை புடிச்சுண்டு படர்ந்து மேல போறது பார்த்தல, அதை ஒரு மரத்தை சுத்திண்டு இருக்கான், ஒரு யூபத்தை ஒரு கட்டையை சுத்திண்டு இருக்கு, அது கீழே விழாது. அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டியம், அம்மா காமாட்சி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுண்டு நான் மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? ஏதாவது சின்ன துன்பம் வந்தாலும் இழிஞ்சு விடுதுறானே, எங்க பாருங்க, அவன் பிராணனை விட்டான், இவன் பிராணனை விட்டான். இதான் 30 வயசு 40 வயசு வளர்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கரடிக்காக என்னடா, 3வது மாடியில் இந்த குதிச்சு பிராணனை விட்டான், இது பேப்பர்ல நியூஸ். அவன் பிராணனை விட்டான, அது வேற எழுதணும் அதுக்கு, அதான் சொல்லு. ஏன்டா நியூஸ் கிடைக்கலையே அவனுக்கு, அவன் ஏதோ அவன் அவஸ்தா அவன் படுறான். பாத்தீல இப்படி வரலாமா? காரணம் என்ன? மனசுல ஸ்தைரியம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு மனோதைரியம் போறாரு. பழைய நாள்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு பாட்டியம்மா சொல்லுவா, இதே மாதிரி தாண்டா வந்ததுரா, 4 வருஷத்துல சரியா போயிடுது, இது என்ன பெரிய விவகாரமா, என்ன சும்மா இரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான பாட்டி சொல்லுவா. நாம இப்ப பெரியவாளுடைய வார்த்தையை எடுத்துக்கிறதே இல்லை. கல்யாணம் ஆறுதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தம் வச்ச பேருதான் கல்யாணம். அப்படி ஒரு கண்டிஷன்லயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணங்கள்லாம் பெரியவா பார்த்தோம், 4 பேர் விசாரிக்கிறதோ பண்றதோ இல்ல. இன்டர்நெட்ல மேரேஜ் அலையன்ஸ், தொஷ்டா தேவமஜி ஜனது அப்படின்னு வேதம் சொல்றது. தொஷ்டான்னு ஒருத்தர் இருக்காரான் தேவலோகத்துல, அவர் தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த பையன்னு தீர்மானம் பண்றவாளாம். மேரேஜஸ் மேட் இன் ஹெவன் தான்.